இருந்து சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம் தயாரித்து வழங்கும் நிகழ்ச்சி.
வணக்கம் இனிய இதயங்களே, இன்றைய இலக்கிய விருந்து நிகழ்ச்சியில் தற்கால கதைகள் என்ற தலைப்பில் நாவலாசிரியர் திருமிகு கி ராஜநாராயணன் அவர்களின் காய்ச்ச மரம் மற்றும் நாற்காலி என்ற கதைகளை சொல்ல வருகிறார் காரைக்குடி பேராசிரியர் திருமிகு மா கண்ணப்பன் அவர்கள்.
வணக்கம் என் இனிய இதயங்களே, சென்ற வாரம் நம்முடைய நாயக்கரையும் பேரக்காளையும் ராமேஸ்வரத்திலே விட்டுவிட்டு வந்தோம். இப்பொழுது பார்ப்போம் அவர்கள் ராமேஸ்வரத்தில் என்ன ஆனார்கள் என்பதை பற்றி பார்ப்போம். கொஞ்ச நாளைக்கு கொண்டு வந்த பணத்தை வச்சு சாப்பிட்டாங்க, எத்தனை நாளைக்கு வண்டி ஓடும். கடைசியாக அவர்கள் ராமேஸ்வரம் கோயிலுக்கு முன்னாலே உட்கார்ந்திருக்கிற பிச்சைக்காரர் வரிசையிலே இடம் பிடித்தார்கள். ஒரு காலத்தில் அந்த கிராமத்திலே நாலு வீட்டிலே இடம் பிடித்த அந்த பெற்றோர் இன்றைக்கு பிச்சைக்காரர்கள் வரிசையிலே இடம் பிடித்தார்கள். திருமணமாகி வீட்டுக்கு வருகிற பொழுது அந்த பேரக்காள் 100 பவுன் நகை கொண்டு வந்தாள். இன்றைக்கு ஒரு 100 பருக்கை சோறு வேண்டும் என்று பிச்சைக்காரியாக மாறியிருக்கிறாள். அதுபோல 80 ஏக்கர் கரிசல் நிலம் வைத்திருந்த நிம்மாண்டு நாயக்கர் இன்றைக்கு 1 ஏக்கர் கூட இல்லாமல், ஏன் ஒரு காணி கூட இல்லாமல், ஏன் மாற்று உடை கூட இல்லாமல், ஒருவேளை கஞ்சிக்கு பிச்சை சோற்றுக்கு கையேந்தி கொண்டிருக்கிறார். பிச்சை காசுக்கு கை 200 வெள்ளிக்காசு கொடுத்தவர் பிச்சை காசுக்கு அமரும் நிலை. ஏன் இந்த நிலை ஏற்பட்டது? அவர்களுக்கு என்ன தவறு செய்தார்கள்? சூதாடினார்களா? குதிரை பந்தயத்திற்கு சென்றார்களா? இல்லை, அப்பா அம்மாக்களாக மாறினார்கள். குழந்தைகளை பெற்றதினாலே, பெற்றோர் என்று ஆனதினாலே பெற்றதையெல்லாம் இழந்தார்கள். சரி, கதையை பார்ப்போம். நேதம் அந்த வரிசையில் உட்கார்ந்துருப்பாங்க. இப்போ இந்த கிராமத்துக்கு வருவோம். இவங்க ஊரை விட்டு போன பிறகு அந்த பையங்கள்லாம் தேடி பார்த்தாங்க, ஓடி பார்த்தாங்க, அலைஞ்சு பார்த்தாங்க, காணோம், கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாள் கிணத்துல பிணம் கிடக்குதுன்னு கூட போய் பார்த்தாங்க. அப்பா அம்மா இல்லைன்னு சந்தோஷப்பட்டாங்க. 5-6 வருஷம் ஆச்சு. பைய பைய அந்த பிள்ளைகள் அந்த பையங்க அப்பா அம்மாவை மறந்துட்டாங்க, ஊரும் மறந்துருச்சு. ஒரு நாள் இந்த பாரப்பட்டி கருசாமி நாயக்கர் அவரு நேர்த்தி கடனுக்காக ராமேஸ்வரம் வந்தார். வந்தவர் கோயிலுக்குள்ள போற போது தற்செயலா அவர் கண்ணில் நாயக்கரும் பேரக்காலும் பட்டுட்டாங்க. அப்படி கதி கலங்கி போனார், அவர் அப்படி சரிந்தே போனார். ஏன்னா ஒரு பெரிய சரித்திரம் சரிந்து போய் விட்டது என்பதை பார்த்த உடனே அவர் சரிந்து போய், என்னையா இப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு வர்றார். ஆனா அவரை பார்த்த உடனே நம்ம நிம்மாண்டு நாயக்கர் தெரிஞ்சதாவே காட்டிக்கல. ஏன்னா அவர் முகம் உறைஞ்சு போயிருக்கு அப்படி. ஏன்னா அவருடைய மனம் ரணமாகி ரணமாகி, ஒரு நல்ல ஓமை சொல்லுவாங்க சங்க இலக்கியத்துல, இந்த கொத்துப்பாறைன்னு. கொத்துப்பாறைன்னா ஒரு பெரிய மரம், அந்த மரத்துல கொத்துக்கறி வெட்டுற மரம் அது. அந்த கறியை கொத்தி 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 நீங்க அந்த மரத்தை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வெட்டுக்காயமா இருக்கும். அது போல பிள்ளைகளாலே கொத்துக்கறி போடப்படுகிற அந்த மரத்தை போல இவர் ரணமாகி போகி முகமெல்லாம் உறைஞ்சு போச்சு, அப்படி கரடு முரடா போச்சு. அவர் ஒண்ணுமே ஒரு சலனமும் ஏற்படுத்திக்கல அந்த பாரப்பட்டி நாயக்கரை பார்த்துட்டு. பேரக்காள் மட்டும் கணசாமி நாயக்கரை பார்த்து ஒரே ஒரு வரி பேசுறான், ஒரே ஒரு வார்த்தை பேசுறான், என் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்காங்களா? கதையை முடிக்கிறார் கி ராஜநாராயணன். கடைசியா அந்த பேரக்காலை பாருங்க, தாய பாருங்க, என் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்காங்களா? பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு. இதைவிட முதியோர் படுகிற பாட்டை பலர் சொல்லி வருகிறார்கள். பல கதைகள், அற்புதமான கதைகள், அதில் ஒன்று சொல்லியிருக்கேன் இன்னைக்கு, நீ யோசனை பண்ணி பாருங்க. கோழி மிதித்து குஞ்சுகள் முடமாவதில்லை, கோழி மிதித்து குஞ்சுகள் முடமாவதில்லை, ஆனால் குஞ்சுகள் மிதித்து முடமாகி போன கோழிகள் முதியோர் இல்லங்களிலே. குஞ்சு மிதித்து முடமாகி போன கோழிகள். அந்த நாலு பேரும் மிதிச்சு இன்னைக்கு ராமேஸ்வரத்துல வந்து பிச்சைக்காரனா கிடக்காங்க. அதே போல ஒரு முதியவர் ஒரு புது கவிதை எழுதினார். ஒரு முதியவர், எனக்கு 4 சன்ஸ், ஆனால் இப்பொழுது என்னை காப்பாற்றுவது என்னுடைய பென்ஷன். இன்னொரு அற்புதமான கவிதை, ஒரு முதிய தாய் முதியோர் இல்லத்துல இருக்கான். அப்படி பொழுது போகாம அப்படி பராகு பார்க்கிறான். அப்போ தோட்டத்து மரத்துல இருந்து 2-3 குஞ்சுகள் அந்த மரப்பொந்துல, அதுல இருந்து தாய் பறவை அந்த குஞ்சுகளுக்கு இறை தேடி பறக்கிறது, இறை தேடி பறந்து செல்கிறது. அதை பார்த்து பையங்களால் கைவிடப்பட்ட முதியோர் இல்லத்தில் இருக்கிற அந்த முதுமை கிழவி சொல்லுகிறாள், குஞ்சுகளுக்கு இறை வேண்டும் என்று பறந்து இன்னும் சில நாளில் உன்னை விட்டு பறந்து பிரிந்து போகப் போகிற குஞ்சுகளுக்கு உணவு வேண்டும் என்று இறை தேடி போகிறாயே தாய்ப்பறவையே என்று பரிதாபப்படுகிறாள். பரிதாபத்துக்கு உரிய இந்த முதியவள். அடுத்து கவியரசு கண்ணதாசன் எழுதிய கவிதை வரிகளிலேயே எனக்கு மிகவும் பிடித்த வரியில ஒரு வரி, தென்னையப்பத்தா இளநீரு, பிள்ளையப்பத்தா கண்ணீரு. அதே போல ஒரு உளவியலா ஒன்று சொல்லுகிறேன், தன்மானம் என்பது எல்லோரும் பார்ப்போம், ஆனா இந்த தன்மானத்தை அதிகமா பார்க்கிற இடம் எது தெரியுமா? 2 இடம் தான் தன்மானத்தை. சொன்னா வேடிக்கையா இருக்கும், முரண்பாடா கூட தெரியும். முதல்ல கணவன் மனைவி என்பவர்கள் அன்பாலே கட்டுண்டவர்கள், கட்டுப்பட்டவர்கள். ஆனா அதிகமா ஈகோ பார்க்கிற இடமாவும் தன்மானம் பார்க்கிற இடமாவும் இருக்கிற இடம் இந்த கணவன் மனைவிதான். மனைவி பரிமாறுகிறாள், ஒரு 40 ஆண்டு காலம் நம்ம அவ பரிமாறி நம்ம சாப்பிடுறோம், சந்தோஷப்பட்டிருக்கோம். ஆனா ஒரு நாள் அவ கோபப்பட்டு பரிமாறும் பொழுது கோபத்துல எடக்கா பரிமாறா, நம்மளை அவமானப்படுத்தி பரிமாறா. அப்ப நம்ம மனசு படுற பாடு இருக்கே, இவ போட்டு நம்ம சாப்பிட வேண்டியிருக்கே, நமக்கு வேற வழி இல்லையே, போக்கு இல்லையே, வேற எங்கேயும் போய் சாப்பிட முடியாதே அப்படின்னு மனசு தன்மானத்தால தத்தளிக்குது. ஆனா நியாயமா அப்படி தத்தளிக்க கூடாது. ஏன்னா 40 வருஷமா நம்ம நல்லா கவனிச்சிருக்கா, அன்போட இருந்திருக்கா, ஒரு நாள் அப்படி மாறியிருக்கான்னு சொன்னாலும் நம்ம தன்மானம்ங்கிறது தலை சூக்கிடுது. அதே மாதிரி கணவன் பல ஆண்டுகள் அவளுக்கு பிறந்தநாள் பரிசு வாங்கி கொடுத்திருக்கான், 40 ஆண்டுகள், ஒரே ஒரு ஆண்டு பிறந்தநாள் பரிசு வாங்கித்தர மறந்துட்டான், வாங்கித்தர வேண்டாம்னு இல்ல மறந்துட்டான். ஆனா மனைவி என்ன சொல்றா, உங்களுக்கு ஞாபகமே இல்லை, என் ஞாபகமே இல்லை அப்படிங்கிற, எப்ப பார்த்தாலும் என் ஞாபகம் இல்லை உங்களுக்குங்கிறா. உடனே அவள் வந்து முறைக்கிறா, முரண்படுகிறா, தன்மானம் அவள் தன்மானம் காயப்பட்டு போகுதுன்னு நினைக்கிறான். அப்போ அதிகமா பாராட்டுற இடம் கணவனும் மனைவியும். அதே மாதிரி அப்பாவும் பிள்ளையும், அப்பா வந்து எவ்வளவுதான் சொத்துக்களை பிள்ளைக்கு எழுதி வச்சாலும் கடைசியா பிள்ளைகிட்ட இருந்து ஒரு 10 ரூபாய வாங்குற போதுங்க மனசு கூசும், அட நம்ம கொடுத்த சொத்து தானே அதுல இருந்தானே வாங்குறோம் அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா பிள்ளைங்கள்ட்ட நம்ம கொடுத்து கொடுத்து வாங்கின பிள்ளைங்க இன்னைக்கு அவங்கள்ட்ட நம்ம வாங்குறோமே அப்படிங்கிற பொழுது அந்த தன்மானம். அதனால இந்த கதையை கேட்ட என் இனிய நெஞ்சங்களே, உங்களுக்கு ஒன்னே ஒன்னு சொல்லிக்கொள்ள விரும்புறேன். ஒரு பட்டி மன்றத்துக்கு நான் தலைமை வகிச்சேன். தலைப்பு என்ன தெரியுமா, வயதான காலத்தில் பெற்றோரை காப்பாற்றுவது மகனா மகளா. மகன் 3 பேர் பேசினாங்க, மகள்னு 3 பேர் பேசினாங்க. இப்ப நான் முடிவு சொல்லணும். கடைசியா நான் என்ன சொன்னேன், வயதான காலத்தில் பெற்றோரை காப்பாற்றுவது மகனும் அல்ல மகளும் அல்ல. வயதான காலத்தில் உங்களை காப்பாற்றுவது நீங்கள் சேமித்து வைத்திருக்கிற பணம். அதனால பெரியோர்களே, தாய்மார்களே, உங்க காதுல கழுத்துல போட்டிருக்க நகைகளை பிள்ளைகளுக்காக எக்காரணம் கொண்டு வித்துறாதீங்க. பையன் வந்து பெரிய படிப்பு கிடைச்சிருக்கு, கல்லூரியில ஒரு 10,000 ரூபா குறையுது அப்படின்னு சொல்லி உங்க தங்க சங்கிலிய வித்து கொடுத்துறாதீங்க. நீங்க அன்பால கொடுக்குறீங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா பின்னால நீங்கள் காலமெல்லாம் கண்ணீர் வடிக்க வேண்டி வரும். அந்த முடிவை கேட்டுட்டு என் இனிய இதயங்களே, பல தாய்மார்கள் என்னை கட்டி பிடித்து, மகராசா அது ஒரு கிராமம் நான் பேசினது, அப்படி உண்மையை சொல்லிட்டீங்க, உங்களுக்கு சக்கரை போடணும் உங்க வாய்க்கு, எங்க பாருங்க ஒண்ணும் இல்லாம நிக்கிறேன், என் மகனும் மருமகளும் கவனிக்காம இப்ப கோவில்ல கொடுக்கிற சாதத்தை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். எனவே வயதான காலத்தில் உங்களை காப்பாற்றுவது, நீங்க காய்ச்ச மரமா ஆகாதீங்க. இந்த தலைப்பு காய்ச்ச மரம், காய்ச்சிக்கிட்டே இருக்கணும், காய்ச்சிக்கிட்டு உங்க பிள்ளைகளுக்கு நிறைய கொடுங்க. ஆனா மரமாகிய நீங்கள் உங்களுக்கும் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனா மரங்கள் வைத்துக் கொள்ளாது, காய்ச்சி காய்ச்சி பிறகு கொடுத்துரும். நம்மளும் பெற்றோர்களும் நம்மளும் அன்பால காய்ச்சி காய்ச்சி பிறகு மக்களுக்கு கொடுத்துடுறோம். ஆனால் நமக்கு என்று சில காய்களை வைத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் நாம் காயப்படாமல் இருக்க முடியும். அடுத்த கதை ஒரு வேறுபட்ட கதை. கி ராஜநாராயணன் கதைகளிலே பெரும்பாலும் நாம் மனிதாபிமானத்தை, மனித உணர்ச்சிகளை, மனித மாறுபாடுகளை, குண விசித்திரங்களை, மனிதர்கள் மனத்திலே எழுகிற கோபங்களை, அவர்களுடைய பலகீனங்களை நாம் பார்க்க முடியும். அப்படியே மனிதர்களை படம் பிடித்து காட்டுகிற, மனித மனங்களை படம் பிடித்து காட்டுகிற புகைப்பட கருவிதான் நம்முடைய கி ராஜநாராயணன். அவருடைய நாற்காலி என்ற ஒரு கதை, இது ஒரு மாறுபட்ட கோணத்தில் இருந்து மக்கள் மனத்தை காட்டுகிறார். என்ன தலைப்பு? நாற்காலி. எங்க வீட்டில், அதாவது கி ராஜநாராயணனே கதையை சொல்லுகிறார், அதை நான் சொல்லுகிறேன் அப்படியே. நாற்காலி இல்லாத வீடு ஒரு வீடா? தெரியாம தான் கேட்கிறேன். நாற்காலி இல்லாத வீடு ஒரு வீடா அப்படின்னு திடீர்னு எங்க வீட்டில் ஒரு கேள்வி எழுந்தது. அது வரைக்கும் அந்த கேள்வி எழல. ஏன் எழுந்ததுன்னு கேட்டா, எங்க வீட்டில் இருந்தது ஒரே ஒரு முக்காலி தான். அந்த ஊர்ல எந்த பயட்டையும் நாற்காலி கிடையாது. எங்க ஊர்ல, எங்க வீட்டில் ஒரு முக்காலி இருக்கும். அது எப்ப செஞ்சதுன்னா, எங்க பாட்டிக்காக எங்க தாத்தா செஞ்சது. மூணு கால் இருக்கிற முக்காலி, இப்பெல்லாம் இருக்கோ என்னமோ தெரியல. எங்க பாட்டி கொஞ்சம் குண்டா இருப்பாங்க, அதனால அதுக்கு ஏத்த மாதிரி தச்சர் ஒரு பெரிய முக்காலியா செஞ்சிருப்பார். ஆனா இந்த முக்காலியில உட்கார்றதுக்கு ஒரு டெக்னிக் வேணும். நம்ம உடம்பு வெயிட்ட அந்த முக்காலியினுடைய நடுபாகத்துல உட்கார வைக்கணும். ஏதாவது ஒரு காலை விட்டுட்டு ரெண்டு காலில் உட்கார வச்சோம்னா நம்ம கீழே விழுந்து நம்ம கால் உடைஞ்சு போயிடும். எங்க பாட்டி தயிர் உட்கார்ந்து தயிர் கிடையிறதுக்காக அந்த முக்காலி எங்க தாத்தா செஞ்சாரு. பின்னால நாங்க சின்ன பிள்ளைங்களா தான் இருந்தோம். இன்னும் சின்ன பிள்ளைங்களா இருந்தபோது இந்த நெய்யை திருடி தீம்போம், உரியில இருக்கிற நெய்யை. அப்போ இந்த முக்காலியில தான் ஏறுவோம். ஆனா அது பல சமயங்களில் எங்க நெய் கிடைக்காது, தவறி விழுந்து அடிதான் கிடைக்கும், உதான் கிடைக்கும். அப்படிப்பட்ட முக்காலி அதுல பாருங்க, ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னால எங்களை பார்க்க ஒரு சப் ஜட்ஜ் வந்திருந்தார் பக்கத்து ஊர்ல இருந்து, எங்களுக்கு வேண்டியவர். அவருக்கு மரியாதையா ஆசனம் கொடுக்கணுமேட்டு என் தம்பி அந்த முக்காலியை வச்சான். ஆனா அந்த முக்காலியில உட்கார டெக்னிக் சப் ஜட்ஜுக்கு தெரியல. அவரு நடுவில் உட்காராம கொஞ்சம் ஓரமா உட்கார்ந்துட்டார். நாங்க உடனே பதறி போய், ஐயா ஜட்ஜ் ஐயா விழுந்துட போறீங்கன்னு சொல்றதுக்குள்ள அவர் தொப்புக்கடி இருந்து விழுந்துட்டார். நாங்க சின்ன பசங்களா சிரிப்பு தாங்க முடியல. நானும் என் தம்பிங்க ரெண்டு பேரும் தோட்டத்துக்கே ஓடிட்டோம். ஏன்னா விழுந்தாலே சிரிப்பு யாருக்குமே. ஒரு கவிஞன் சொன்னா, தன் பிள்ளையே விழுந்தா கூட தாய் சிரிச்சிருவாளாம். விழுந்த உடனே தாய்க்கு முதல்ல சிரிப்பு வந்துருமா, அது இயற்கை. அப்ப நாங்களோ சின்ன பசங்க எதுக்கெடுத்தாலும் சிரிப்போம். அதுவும் இவர் விழுந்தது மட்டுமில்ல, இவர் சூட்டு கோட்டெல்லாம் மாட்டியிருந்தாரா, அது அப்படிப்பட்ட சூட்டு கோட்டை போட்ட மனுஷன் விழுந்தோடனே தாங்க முடியல ஓடிட்டோம். அது ஒரு பெரிய சிரிப்பு. அதை விட இன்னும் பெரிய சிரிப்பு என்னன்னா, அவர் விழுந்ததை பார்த்து எங்க அப்பாவும் அம்மாவும் சிரிப்பு வராம அடக்கி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதை அடக்கிறதுக்கு. அதை பார்த்து எங்களுக்கு வேற சிரிப்பு வந்துச்சு. அப்புறம் ஒரு வழியா சமாளிச்சு சப்ஜெக்ட்ஸ் போயிட்டார். நாங்க என்ன பண்ணோம், தூக்கி போடுறா முக்காலிய பரவில்லைன்னு தூக்கி போட்டுட்டு ஒரு நாக்காலி செய்யணும்ட்டு ஆசைப்பட்டோம். ஆனா எதை பார்த்து செய்யலாம் மாதிரி வேணும்னா, ஊர்ல ஒருத்தட்டி நாக்காலி கிடையாதா? அப்போ எங்க அத்தை சொன்னா, அதாவது எங்க அம்மாவுக்கு நாத்தனா, அத்தை சொன்னா பக்கத்து ஊர்ல ஒரு தச்சன் இருக்காரு, அவர் அருமையா நாக்காளி செய்வார், அவர் செஞ்ச நாக்காளியை பார்த்து கவர்னரே வந்து பாராட்டினார்னு சொன்னாங்க. அதை பார்த்துட்டு நாத்தனா சொன்ன உடனே எங்க அம்மா தலையை இந்த பக்கம் திருப்பிக்கிட்டு அலக்கழிச்சாங்க. பெரிய கவர்னரே வந்து சொல்லிட்டாராக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நாக்காளி கதைய அடுத்த வாரம் பார்ப்போம். வணக்கம்.
இனிய இதயங்களே, இன்றைய இலக்கிய விருத நிகழ்ச்சியில் தற்கால கதைகள் என்ற தலைப்பில் நாவலாசிரியர் திருமிகு கி ராஜநாராயணன் அவர்களின் காட்சியமரம் மற்றும் நாற்காலி என்ற கதைகளை சொல்லி சென்றார் காரைக்குடி பேராசிரியர் திருமிகு மா கண்ணப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை அடுத்த வாரம் கேட்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஃபிலோமி அலெக்ஸ்.
இலக்கிய விருந்து நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம்.